புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எம் ராசியமங்கலம் கவிஞர் மற்றும் பேச்சாளர் திரு க. கோவிந்தசாமி அவர்கள் இன்று கல்வி வளர்ச்சி தினத்தை முன்னிட்டு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களது பிறந்த தினமான இன்று அனைத்து மக்களாலும் கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு பார்த்ததுண்டா இதுபோன்ற தலைவனை, அதனால்தான் அவர் கர்மவீரர் காமராஜர். படிக்காத மேதை, ஏழை பங்காளன், கர்மவீரர் என்று போற்றக்கூடிய காமராஜர் அவர்களது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஒரு சிறிய கவிதை வரிகளோடு நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றிவிட்டாய், ஏழை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கை ஏற்றி வைத்தாய், எட்டு திசையாவும் மக்கள் நலன் காத்த காமராசர் நீதானே, விருதுபட்டி நகரினிலே தமிழ் மகனாய் பிறந்தாயே, நாட்டு மக்கள் மனதில் என்றும் தலைமகனாய் வாழ்ந்தாயே, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உறங்காமல் உழைத்தாயே, நானிலமே போற்றும் வகையில் நல்ல திட்டங்களை விதைத்தாயே, வானமுள்ள காலம் வரலாறும் உனை கூறும், நேர்மையின் முழு தேகமே உனை நாளும் மறவோமே, தொழிற்துறையில் மாற்றம் தந்து புரட்சிகளை செய்தாயே, எளிர்கொஞ்சும் அணைகள் தந்து வளம் கொழிக்க செய்தாயே, பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தாயே, பசியுமின்றி பாடம் கற்க மதிய உணவும் தந்தாயே, வானமுள்ள காலம் வரலாறும் உனை கூறும், ஏழையின் பங்காளனே உனை நாளும் மறவோமே என்ற அற்புதமான கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு கர்ம வீரர் காமராஜர் அவர்களது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எம் ராசியமங்கலம் கவிஞர் பேச்சாளர் கொட்டுமருவி திரு கே. கோவிந்தசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார். புதுகை பண்பலைஞர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள்.
மிகவும் மகிழ்ச்சி. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
படித்தவனல்லன், பல்கலை கல்வி முடித்தவனல்லன், நால்வகை வேதம் குடித்தவனல்லன், கொள்கை நிலத்தில் வெடித்து வந்தவன் வெள்ளை நெஞ்சினன் என்று கவிஞர் கண்ணதாசனால் புகழப்பெற்ற காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இந்த தினம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளிகளும் ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்திலையும் இன்று காமராஜர் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். மலர்களின் நடுவினிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா, எல்லாருக்கும் உள்ளவர்தான் நம் தலைவர், புல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர், எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழும் காமராஜர். எத்தனையோ தலைவரோடு எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில், இத்தனையும் தேடாத எதையும் நாடாத அத்தனையும் பெற்றவர்தான் காமராஜா. மலர்களின் நடுவினிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. ஒரு நிஜ ரோஜாவாக காமராஜர் கல்வி கண்ணை திறந்து நம் தமிழகத்தை ஒரு கல்வி பூந்தோட்டமாக இன்று மாற்றியிருக்கிற பெருமை காமராஜரையே சென்று சேர்கிறது. இந்த நாளில் நாம் படிக்காத மேதையாகிய காமராஜர் அநேகர் படித்து பற்றம் பெற காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து அவரை போற்றி புகழ்கிற ஒரு தருணம் இது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கய்யா. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றுவதற்கான காரணம், அவர் முதல்வர் பணியிலே எவ்வாறு சிறந்து விளங்கினார், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
மலர்களின் நடுவினிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா என்று சொல்லுகிறோமே, ஒரு பாரசீக கதையிலே சொல்லுகிறார்கள், ஒரு பள்ளியிலே மூன்றாம் ஒரு பொன்னாலான ஒரு ரோஜாவை கொடுக்கிறார்கள், இரண்டாம் பரிசு பெற்றவனை அழைத்து வெள்ளியாலான ஒரு ரோஜாவை கொடுக்கிறார்கள், முதலிடத்தை பெற்றவனை அழைத்து உண்மையான ஒரு ரோஜாவை அவன் கையிலே கொடுத்தார்கள் என்று ஒரு பாரசீக கதை உண்டு. அந்த வகையில் நமக்கு கிடைத்த உண்மையான ரோஜா, எளிமையான ஒரு ராஜா, இந்த தமிழகத்தின் முதல்வராக 1954 9 ஆண்டுகள் பணியாற்றி ஒரு படிக்காத மேதையாகியவர் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில் சார்ந்த அனைத்து துறைகளிலும் முதலாவதாக உயர்த்தி ஒரு ஆட்சி செய்த மகான் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர். மதிய உணவு முறைகளை வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்றானே பாரதி. வயிற்றுக்கு சோறு இல்லாமல் கல்வியை நோக்கி வராத பிள்ளைகளினுடைய நிலையை உணர்ந்து சொல்லுவார்கள். ஒரு முறை அவர் ஒரு ரயில்வே கேட் வழியாக போய்கொண்டிருந்த பொழுது ஒரு பையன் அங்கே மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனிடம் நேராக இறங்கி சென்ற முதல்வராக இருந்த காமராஜர் கேட்டா, நீ பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று. அவன் உடனே சொன்னான், பள்ளிக்கூடம் போனா யாரு சோறு போடுவா, நீங்க போடுவீங்களா என்று கேட்ட. அப்ப உடனே அவர் திருப்பி கொண்டு கேட்டார், சோறு போட்டா நீ பள்ளிக்கூடம் போவாயா? அவன் போவேன் என்று சொன்னான். எனவே அதை நினைத்து கொண்டே வந்தான். ஒரு சிறியவன் சொன்ன ஒரு சிறிய சிந்தனை அவர் அந்த தலைமை அமைச்சர்களிடம் போய் மற்ற அமைச்சர்களிடம் போய் விவாதிக்கிறார். அதுக்கு எவ்வளவு செலவு வரும் என்று பார்க்கிறார். பிச்சை எடுத்தாவது நான் இந்த கல்வியை கூடங்களை நிறுவி மதிய உணவை குழந்தைகளுக்கு இட்டு அவர்களை கல்வி கற்க வைப்பேன் என்று சொல்லி பள்ளிகளை உயர்த்தி மில்லி கூடங்கள் ஆங்காங்கு உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், ஆனால் அந்த காலத்தில் பள்ளி கூடங்களை உயர்த்தி சாதனை புரிந்த மகத்துவமான தலைவன் காமராஜர். எளிமையின் உருவம், எளிமையின் சிகரம் என்று அவரை சொல்லலாம். அந்த வகையில் எளிமையான ஒரு அருமையான ஒரு எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று அவரையே உதாரணமாக சொல்லி இன்று ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த ஆட்சி முறைகள் அத்தாட்சி முறையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. காமராஜர் அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
இவருடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தமையானால், ஒரு வீடும் சொந்தமென்று வாங்கிய தில்லையடி, இந்த திருநாடே சொந்தமென்று தாங்கிய மன்னனடி, வராத பதவிகள் எல்லாம் வாசலில் நின்றதடி, எட்டி பாராமல் சேவை புரிந்த பாரத வீரனடி, மண்ணாசை பொன்னாசை இந்த மன்னனுக்கு இல்லையடி, ஒரு மகராசி கைப்பிடிக்கும் எண்ணமும் இல்லையடி, தன்னியாசி கோலம் கொண்ட சமரச ஞானியடி, அவர் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் கல்வியடி என்று ஒரு பாடலை பார்க்கிறோம். அப்படி தன்னியாசி கோலம் போட்டிருந்தாலும் அவருடைய சந்தோஷம் பிள்ளைகளுக்கு கல்வியை நல்க செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அநேகர் கல்வி கற்று உயர காரணமாக இருந்த காமராஜர். கருப்பு வைரம், கருப்பாக இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு வெளிச்சத்தை தந்த ஒரு வீர திலகமுள்ள ஒரு மகன் என்று அவரை நாம் போற்றி புகழ முடியும். அப்படிப்பட்ட அந்த காமராஜர் அவருடைய அந்த தலைமை செயலகத்தில் இருக்கும் பொழுது 2 பிள்ளைகள், சின்ன பெண்ணுக்கு 8 வயது, பையனுக்கு 12 வயது, அவர்கள் வந்து அந்த வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு வந்தவர்கள், இங்கே நிக்கிறீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை விரட்டுகிறார்கள். இருந்தாலும் இந்த பிள்ளைகள் நகரவில்லை. காமராஜர் யாரையோ வழி அனுப்பி வைப்பதற்காக வாசப்படி வரை வருகிறார். இந்த பிள்ளைகளை கவனித்து அந்த பிள்ளைகளிடம் போய் பேசுகிறார். பேசும் பொழுது, தட்டி கொடுத்து பேசும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று காமராஜர் கேட்கிற பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லுகிறது, ஐயா என்னுடைய அண்ணன் டைப்பிங் எக்ஸாமுக்காக பணம் கட்ட வேண்டி இருக்கிறது, எனவேதான் உங்களை நாங்கள் பார்க்க வந்தோம். என்னுடைய அம்மா அப்பளம் போட்டு ஒவ்வொரு வீடாக விற்று அதில்தான் நாங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அப்ப காமராஜர் கேட்டால், உங்க அம்மா அனுப்பி விட்டாங்களா என்று கேட்டபோது, இல்லை இல்லை, உங்களை இப்ப நேரில் நாங்கள் பார்த்து நாங்களாகவே முடிவு செய்து உங்களை பார்க்க வந்தோம் என்று சொல்லும் பொழுது காமராஜர் நெகிழ்ந்து போனார். உடனே மாடிக்கு ஏறி ஒரு கவரிலே 10 ரூபாய் நோட்டுகளை வைத்து இருந்த அந்த ஒரு கவரை அந்த பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டு, நல்லா படிக்கணும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். மறுநாள் அந்த பிள்ளைகள் வந்து அங்கு நிற்கிறார்கள். நேற்று வந்த பிள்ளைகள் இன்றும் வந்திருக்கிறது என்று காமராஜருக்கு சொல்லப்படுகிறது. உடனே காமராஜர் அந்த பிள்ளைகளை உள்ளே வர சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு கேட்கிறார், என்ன விஷயம் என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறார்கள், எங்க அம்மா பீஸ் கட்டிய ரசீதை உங்களிடத்திலே காண்பித்து விட்டு வர சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது காமராஜர் நெகிழ்ந்து போனார். அவர் சொன்னார், ஏழை பிள்ளைகள் பொய் சொல்லாது என்று எனக்கு தெரியும், சரியாக இந்த பிள்ளைகள் கொண்டு வந்து இந்த ரசீதை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார். சிறு பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியிலும்
ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை பொது உடைமையாக மாற்றி எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கல்வியை அளித்த பெருமை நம்முடைய காமராஜரையே சாரும். காமராஜர் ஒரு பெரிய சகாப்தம், காமராஜர் ஒரு பெரிய வரலாறு.
காமராஜர் அவர்கள் எந்த அளவிற்கு குழந்தைகள் கல்வி மீது ஆர்வம் கொண்டிருந்தார், இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் மாணவர்களிடையே எந்த அளவிற்கு காமராஜர் அவர்கள் பரிச்சயமாக இருக்கிறார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த காமராஜரை பற்றி இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறார். நான் படித்த பள்ளியிலே ஒரு புலவர் இலக்கியம் என்ற விழாவிலே தமிழ் புலவர் பேசும் பொழுது சொன்னார், அப்பொழுது கரகாட்டக்காரன் என்ற ஒரு படம் பேமஸாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நமது மாணவர்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்த காமராஜரை தெரியாது, கரகாட்டக்கார ராமராஜனை தெரியும். தேச தந்தை காந்தியை தெரியாது, டிஸ்கோ சாந்தியை தெரியும் என்று அவர் பேசிய அந்த சொற்றொடர்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் இன்று காமராஜரை தெரியாத பிள்ளைகள் இல்லை. காமராஜர் ஒரு குலதெய்வமாக போற்றப்படுகிறார். பிள்ளைகளுடைய உள்ளத்திலே காமராஜர் இந்த நாளிலே கல்வி வளர்ச்சி நாளிலே எண்ணப்படுகிறார். காமராஜருக்கு குழந்தைகள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறார்கள். காமராஜர் காட்டிய கல்வி பாதையில் அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள், சுயமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு குழந்தைகள் கூட சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறார். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் குழந்தைகள் மத்தியிலே உரையாடி கொண்டு இருந்த பொழுது குழந்தைகளிடத்திலே கேள்விகளை கேட்க சொல்லுவார். அப்பொழுது ஒரு சிறுவன் எழுந்து கேட்டான், நீங்கள் சலூனுக்கு போவதே இல்லையா? இந்த கேள்வியை கேட்டவுடன் பள்ளிகளில் உள்ளவர்கள் எல்லாம் ஆடி போனார்கள். ஆனால் ஒரு ஜனாதிபதியை பார்த்து ஒரு சிறுவன் அந்த கேள்வியை கேட்டான். ஆனால் ஜனாதிபதி என்ன செய்தார் தெரியுமா? அந்த குழந்தையை அருகிலே அணைத்து அவனுடைய முடியை தடவி கொடுத்து அவர் ஒரு விளக்கத்தை அந்த நேரத்திலே சிந்தித்து சொன்னார், வளர்ந்து வருகிற பொழுது முடியை போன்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். வளர்ந்து வருகிற உன்னுடைய பருவத்திலே நீ இந்த முடியை போன்று நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனால் வளர்ந்த பிறகு, என்னை போன்று வளர்ந்த பிறகு, உயர்ந்த பிறகு என் முடியை போல பணிந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மகத்துவமான தத்துவத்தை சிந்திக்க வைத்தது அந்த குழந்தை என்பதாலே அவர் 2020 இந்தியா வல்லரசாகும் என்ற புத்தகத்திலே இந்த புத்தகத்தை நான் டெடிகேட் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய படத்தை அங்கே போட்டு வைத்திருந்தார். குழந்தைகளை நேசிக்கிற நேரு மாமா, குழந்தைகள் மேல அன்பு செலுத்துகிற மதிப்பு செலுத்துகிற அப்துல் கலாம், இவர்களைப் போல குழந்தைகளினுடைய கல்வியின் வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு இந்த மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்று எல்லா அதிகாரிகளும் வியந்து நிற்கிற வேளையிலே மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தும்படியாக மாடு மேய்க்கும் சிறுவன் கொண்டு வந்த அந்த சிந்தனை இந்த நாளிலே வளர்ந்து நம் தமிழகம் கல்வி பூந்தோட்டமாக மாறி இருக்கிறது என்பதற்கு மாடு மேய்க்கும் சிறுவன் கொடுத்த சிந்தனையே காரணமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக சிறுவர்களை சிந்திக்க வைக்கிற கல்வி, வெள்ளத்தே போகாது, வெந்தனலில் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறையாது, கல்வருக்கும் அரிது, காவலுக்கும் எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகத்தே பொருள் தேடி உமழ்வதேனோ என்ற விவேக சிந்தாமணி பாடல் சொல்லுகிறது, கல்வியை யாராலும் அழித்து விட முடியாது. வெள்ளம் வந்து கல்வியை அடித்து கொண்டு போக முடியுமா? வெந்தனல் கல்வியை, ஒருவன் பெற்ற கல்வியை புசுக்கி விட முடியுமா என்று அந்த பாடல் சொல்லுவதை பார்க்க முடியாது. கல்வி கற்காமல் ஒருவன் இருப்பதை விட அவன் பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளேட்டோ. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு என்றார் நெல்சன் மண்டேலா. உலகின் மிகப்பெரிய ஆயுதம் கல்வி, இதை கொண்டு இந்த உலகையே மாற்றி அமைக்கலாம் என்று நெல்சன் மண்டேலா என்று சொன்னார். காரணம் என்ன? நிற பேதங்கள் மத்தியில் கருப்பர் இனங்களாக ஒடுக்கப்பட்ட தன் இன மக்களுக்கு விடுதலையை பெற்று தருவதற்காக 27 சிறை வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த நெல்சன் மண்டேலா சொல்லக்கூடிய வார்த்தையில் கல்வி மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்லுகிறார். வண்ணங்களை வைத்து மனிதன் அடிமைகளாக ஒருவனை பிரிக்க முடியாது. எனவேதான் கைக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுவார், பூக்கள் எத்தனை வண்ணமாய் இருக்கிறது, பூக்கள் எத்தனை வண்ணமாய் இருக்கிறது, அது பார்ப்பதற்கு என்னமாய் இருக்கிறது. வண்டுகள் வண்ண பேதங்கள் பார்ப்பதில்லை, வண்டுகள் வண்ண பேதங்கள் பார்ப்பதில்லை. பூக்களில போய் உட்கரும் போது வண்டுகள் வண்ண பேதங்கள் பார்ப்பதில்லை, ஆனால் சில வண்டுகள் தான் என்று முடிக்கிற அந்த கவிதையிலே, சில மண்டுகள் தான் என்று முடிக்கிற அந்த கவிதையிலே மனித குலம் பிரிவுகளை உண்டு பண்ணி வைத்திருப்பதை அங்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆக எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், மிகப்பெரிய ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா என்று சொன்னார். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது என்று காந்தி மகான் சொன்னார். ஆக என்னும் எழுத்தையும் அறிவித்தவன் இறைவனாகிறான். அந்த ஆசிரிய பெருந்தகைகள் அவர்கள்தான் நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னத பணியை செய்து கொண்டிருக்கிற ஆசிரிய பெருந்தகைகள் இன்றைக்கும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை உயர்த்துகிறார்கள். ஏணி தோணி வாத்தியார் என்று சொல்லுவார்கள். ஏணி ஏத்தி விட்டு விட்டு அங்கேயே இருக்கும், தோணி கரை சேர்த்து விட்டு அதுக்குள்ளே இருக்கும், வாத்தியார் பசங்களை உயர்த்தி விட்டு அவர் அந்த பள்ளியிலேயே இருப்பார், ஆனாலும் கற்றுக்கொண்டே இருப்பார். எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருப்பவனே சிறந்த ஆசிரியர் என்று சொல்லுவார்கள். கற்று கற்று பிறருக்கு கொடுப்பதனால்தான் அவர் கற்று கொடுப்பவர் என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள். ஆசு என்றால் குற்றம், இரியன் என்றால் அற்றவன், ஆசிரியன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள்படுகிறது. நாம் நன்னூலிலே பார்க்கிறோம், குலநருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைபெயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைவும் உள்ளவனே ஆசிரியன் என்று நன்னூலில் பவணந்தி முனிவர் குறிப்பிடுகிறார். ஆக ஒரு ஆசிரியரினுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று, அவர் நிலம் போல ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற வள்ளுவர் பெருந்தை நாட்டைப் போல ஒரு ஆசிரியர் நிலம் போல அவர் எதையும் தாங்குபவராக இருக்க வேண்டும். ஒருவேளை மாணவன் கூட ஒரு நேரத்திலே ஆசிரியரை நகைச்சுவையாக ஏதாவது சொல்லி நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், ஆனாலும் அவர் அதையும் நினைத்து புன்முறுவரோடு அந்த மாணவனை மகிழ்ச்சியோடு அவனை மாற்றி அவனுக்கு ஆறுதல்களை சொல்லி அறிவுரைகளை சொல்லி வழி நடத்துகிற ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். ஆக ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்மவீரர் காமராஜனுடைய கல்வி பணியை தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடிய ஆசிரிய பெருந்தகையில் கடமை தவறாது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்மவீரர் காமராஜர் சொல்லுவார், நேரம் தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்பவுமே கதாநாயகன் தான். நேரம் என்பது பொன் போன்றதாயிருக்கிறது, காலம் பொன் போன்றது என்று சொல்லக்கூடிய வரியை கூட இன்றைக்கு மாற்றி எழுதுகிறான் புதுக்கவிஞன். ஏனென்றால் காலம் பொன் போன்றது, பொன்னை வாங்கி விடலாம், ஆனால் காலம் உயிர் போன்றது என்று மாற்ற சொல்கிறார். என உயிர் போய்விட்டால் அதை வாங்க முடியாது. எனவே நேரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், லேனா தமிழ்வாணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூக்காக அமெரிக்கா போயிருந்த பொழுது 2 நிமிடம் காலதாமதமாக அந்த இன்டர்வியூ வரை நுழைகிறார். அப்பொழுது 2 நிமிடம் நீங்கள் காலதாமதமாக வந்ததனால் நீங்கள் வெளியே போகலாம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இந்தியாதானே என்று அவன் கேட்டான். இந்த இந்தியர்களே நேரம் தவறித்தான் எல்லா காரியங்களையும் செய்வார்கள் என்று சொன்னார். வெளியே வந்த லீனா தமிழ்வாணன் சொன்னார், 2 நிமிடங்களுக்காக இந்தியாவை கேவலப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி எந்த நிகழ்வுக்கு போனாலும் அவர் ஒரு கால் மணி நேரம் முன்பதாகவே போய்விடுவார் என்று சொல்லுவார்கள். நேரம் தவறாமையின் கருவியை உபயோகிப்பவன் எப்பவுமே கதாநாயகன் தான். அதிகாலையில் எழுகிற பறவைகள் அதிக தூரம் பறந்து செல்லும். படிக்கிற ஒவ்வொரு மாணவனும், எதிர்கால வாழ்க்கை முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு மாணவனும் அதிகாலையில் இழக்கூடிய பழக்கத்தை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். தொடர்ந்து படிக்க வேண்டும், தொடர்ந்து படித்து முன்னேற வேண்டும். 3:30 எழுபவன் முனிவன், 4 எழுபவன் ஞானி, 5 எழுபவன் அறிஞன், 6 எழுபவன் மனிதன், 7 எழுபவனோ எருமை என்று சொல்லுகிறார். ஆக அதிகாலை எழுந்து எழுபவர்களே சாதனையாளர்களாக உருவாகி இருக்கிறார். படி படி என்று படித்து படித்து சொன்னவர் காமராஜர். ஏனென்றால் படிப்படியாக நாம் உயர வேண்டுமா, நாம் படித்து கொண்டே இருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. ஒவ்வொருவருக்கு ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே கல்வி கற்கும் என்றதை அடித்து சொன்னவர், குரலை உயர்த்தி சொன்னவர் நமது காமராஜர் ஆவார்.
காமராஜர் அவர்கள் செய்த சாதனை, மக்களுக்கு செய்த தொண்டு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
காமராஜர் என்பவர் ஒரு பெரிய சகாப்தம், வரலாறு ஆவதில்லை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை என்று சொல்லி, தனக்காக வாழாமல் இந்த தேசத்திற்காக, இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்தியாவினுடைய 2 பிரதமர்களாகிய சாஸ்திரியையும் இந்திரா காந்தியையும் உருவாக்கி கிங் மேக்கர் என்று பெயர் பெற்ற படிக்காத மேதையாகிய காமராஜர், இந்த உலகம் வியந்து பார்க்கக்கூடிய உன்னத மனிதனை இன்று நாம் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிமிர்ந்தால் தலையடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும். அமைவான ஒரு குடிலில் ஐயாணி வந்துதித்தாய், ஒட்டிலே தோன்றி குவளையத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தோருக்கு இறைவனாய் தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்திசையில், இளையபிரான் கீழ்த்திசையில், சத்தியமே தெய்வம் சமத்துவமே வாழ்க்கையென இத்திசையில் ஒரு நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தபிரான் நேபாளம், புனிதபிரான் விருதுநகர், தங்கமே தன்பொதுகை சாரலே, தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க உனக்கு மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லை. நாட்டுக்கு பாடுபட நாடி வந்த வீரர் பலர் வீட்டுக்கே பாடுபட்டார், வீணுக்கே கோஷமிட்டார், அந்தி பகல் நாடு அரசாங்க பொதுப்பணிகள் என்றுளவ நீயும் இந்நாட்டில் வந்து உதித்தாய். இந்த நாட்டிலே வந்து உதித்த காமராஜர் எளிமையின் சிகரமாய் வாழ்ந்தவர். தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து அவரோடு சிறையில் இருந்த அவருடைய கட்சிக்காரர், கட்சியின் தீவிர தொண்டர், தன் மகளுக்கு திருமணத்தை வைத்துவிட்டு காமராஜர் எப்படியும் வருவார் என்று அவரை சென்னையிலே சென்று சந்திக்கிறார். அப்பொழுது காமராஜர், நீங்க வந்து விடுவீர்கள் என்று எல்லா இடத்துக்கும் நான் சொல்லிவிட்டேன், முதல்வர் வருகிறார் என்று நான் எங்கள் பகுதியில அறிவிப்பு விட்டுவிட்டேன், நீங்கள் அவசியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னபொழுது காமராஜர் கடுமையாக கோபப்பட்டார். நான் எப்படி வர முடியும், ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, எனவே இந்த திருமணத்துக்கு வர முடியாது என்று ஒரு மறுப்பை தெரிவித்து விட்டார். உடனே சோகமாக புறப்பட்டு வந்து மிக எளிமையாக திருமணத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த தஞ்சாவூர் ஜில்லாவைச் சேர்ந்த அந்த கட்சிக்காரர் மனச்சோர்வோடு திருமணம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே சரியான நேரத்திற்கு காமராஜர் இறங்கி வந்தார். உடனே ஓடி போய் அவருக்கு சேர் கூட எடுத்து போட ஒரு வசதி இல்லாமல் எளிமையாக திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் கேட்டார், ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் இந்த நல்ல ஏற்பாடு செய்திருப்பேன் என்று சொன்ன பொழுது நீனே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், நான் வருகிறேன் என்று உனக்கு முன்பதாக சொல்லியிருந்தார், நீ இந்நேரம் கடனை வாங்கி நிறைய பல ஏற்பாடுகளை செய்திருப்பாய், எனவேதான் நான் உனக்கு சொல்லாமல் நீ எனக்கு வந்து சொல்லும் பொழுதே நான் வந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன், ஆனால் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த எளிமையான மனிதராக இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டி சென்ற காமராஜர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். கல்வி கண்ணை திறந்த அந்த காமராஜரை இந்த கல்வி வளர்ச்சி நாளிலே நினைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், போற்றி புகழுவோம். இளைஞர்களே, எதிர்கால சமூகத்தைச் சேர்ந்த இன்று ஏடுதூக்கி நாளை நாடுகாக்க இருக்கிற மாணவ செல்வங்களே, கல்வி கண்ணை திறந்த காமராஜரின் கனவை நினைக்கி இடம் தொட சிறகை விரிப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் ஐயா.
நேர்களே, இதுவரை கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எம் ராசியமங்கலம் கவிஞர் மற்றும் பேச்சாளர் திரு க கோவிந்தசாமி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.